நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வாண்மியரோடு, நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கத்திற்கு 2-3 கேள்விகள் வந்திருக்கின்றது. எல்லாவற்றையும் பார்ப்பது இந்த நேரத்திற்குள் கடினம். ஆகவே முதல் கேள்வியிலிருந்து தொடங்குவோம். அது எங்கு எவ்வளவு தூரம் நேரம் எடுக்கின்றது என்பதை பார்த்து மற்ற கேள்விகளையும் ஆராய்வோம். முதலாவது கேள்வி என்னவென்றால், ஒரு அன்பருடைய கேள்வி, நான் யார் என்ற கேள்வி எல்லோருக்கும் வர வேண்டிய கேள்வி. அதை பற்றி சத்சங்கத்திலும் கூறியிருக்கின்றீர்கள். அதை நான் யார் என்று எங்களை உள்நோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டு போக வேண்டும், அதற்குரிய விடையையும் அறிய வேண்டும் என்றும் தெரிகின்றது. ஆனால் அதற்கு ஏதாவது யுக்திகள் இருக்கின்றதா? எந்த முறையில் அதை கேட்டுக்கொண்டு உள்நோக்கி போகும்போது, ஓ அறிந்து கொண்டு உள்நோக்கி போகும்போது அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மையை அடையலாம் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. இது நல்ல கேள்வி. ஏனென்றால் நான் யார் என்று கேளுங்கள் அல்லது அறியுங்கள் என்று சொன்னால் அது நீங்களாகவே அறிய வேண்டும் என்பதில் ஒருவிதமான மாற்றமும் இல்லை. அதற்கு வேறொருவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நீங்கள் யார் என்பதை அறிகிறது நீங்களாகவே தான் அறிய வேண்டும். ஆனால் அந்த நான் யார் என்பதை அறிவதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் சைவ சித்தாந்தத்திலிருந்து சில உதாரணங்களை கொடுத்திருக்கின்றார்கள், உபமானங்கள். அதை விட சில முறைகளும் யுக்திகளும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவற்றை முழுமையாக இன்று பார்க்க முடியாவிட்டாலும் இந்த அன்பருடைய அவாவான அந்த கேள்விக்கு சிலவற்றை அவர்கள் கூறிய உபமானத்தில் இருந்து சிலவற்றை பார்த்து விடுவோம். சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறிய உபமானத்திலிருந்து தொடங்குவோம். அந்த உபமானத்திற்கு முதல் நான் யார் என்று அறிவதற்கு இந்த உபமானங்கள் மாத்திரமல்ல, சில முறைகளையும் நீங்கள் பின்பற்றி கொண்டு போகும்போது நீங்கள் அதை அறிந்து கொண்டு போகலாம். அதற்கு உங்களுடைய சாதனை பயிற்சி மிகவும் முக்கியமானது. ஆனால் அதற்கு முதலே நீங்கள் இதை அறியும் முறையை நீங்கள் தொடங்கிவிடலாம். நீங்கள் அவர் சொல்லும் ஒரு உபமானத்திலிருந்து தொடங்குகின்றேன். அவர் தன்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு அந்த வகுப்பில் இருக்கும் போது ஒரு பயிற்சி ஒன்று கொடுக்கின்றார். அந்த பயிற்சி என்னவென்றால், இந்த வகுப்பில் இருக்கும் எந்த பொருட்கள் இருந்தாலும் ஒரு நிமிடத்திற்குள் நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கு உங்களுடைய உங்களுக்கு புலப்படும் பொருட்கள் எல்லாவற்றையும் எழுதுங்கள். இந்த வகுப்புக்குள் என்ன உங்களுக்கு தெரிகின்றதோ அதை எழுதுங்கள் என்று சொல்லுகின்றார். எல்லோரும் எழுதுகின்றார்கள். கதிரை இருக்கின்றது, மேசை இருக்கின்றது, மணிக்கூடு இருக்கின்றது, அந்த பொருள் இருக்கின்றது, இந்த பொருள் இருக்கின்றது என்று எல்லோரும் எழுதி முடிந்தவுடன் அவர் அதை நிறுத்த சொல்லிவிட்டு எல்லோரும் எழுதின பொருட்களை ஆராய்கின்றார். ஆனால் அதில் இருந்த பலரும் எல்லாவற்றையும் முடிந்தளவு வெகு விரைவாக எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலரை விட வேறு ஒருதரும் தன்னை பற்றி அதில் எழுதவில்லை, நானும் இருக்கின்றேன் இந்த வகுப்பறையில் என்று. எல்லா பொருட்களையும் எழுதினார்களே தவிர தன்னை பற்றி எழுதவில்லை, ஓ தன்னுடைய பெயரை எழுதவில்லை, தான் இருக்கின்றேன் என்று. இது அவர் முதல் கொடுக்கும் நான் யார் என்று அறிவதற்குரிய பயிற்சி. அதிலிருந்து எங்களுக்கு என்ன தெரிகின்றது என்று அவர் விளங்கப்படுத்துகின்றார் என்றால், சைவ சித்தாந்தத்தின்படி உங்களுடைய இப்படியான ஒரு கேள்வியை, நீங்கள் சாதாரண கேள்வியை நான் யார் என்று கேட்க முதல் இப்படியான ஒரு பயிற்சியை கொடுக்கும்போது பெரும்பாலான சாதகர்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாவற்றையும் எழுதுவது என்னவென்றால் தங்களுடைய வெளிப்பொறிகளுக்கு என்ன தென்படுகின்றதோ அவற்றை எழுதி முடிக்கின்றார்கள். அந்த நேரங்கூட அவர்களுக்கு நான் இருக்கின்றேன் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு தெரியவில்லை. ஆதலால்தான் இந்த நான் யார் என்று கேட்டு நாங்கள் அதற்கு விடை காண்பது மிகவும் கடினமான ஒரு பயிற்சி. ஆகவே அந்த முறையை அவர் எளிதாக அந்த வகுப்பறையில் விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே நாங்கள் யார் என்று கேட்க முதல் நாங்கள் அந்த நிலையை எட்டி பிடிக்க வேண்டும், அந்த ஆர்வம் இருக்க வேண்டும், அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் இருந்தால்தான் நீங்கள் நான் யார் என்று கேட்டு உள்நோக்கி பார்க்கலாம். அது அவருடைய முதலாவது உதாரணம். இரண்டாவது உதாரணம் கொடுக்கின்றார். அதே வகுப்பறையில் எல்லோரையும் நினைக்க சொல்கின்றார். மனதால் கொடுக்கும் உதாரணம். அந்த உதாரணம் என்னவென்றால், நீங்கள் ஒரு நிமிடத்திற்கு மனதால் சிந்தனை செய்து இந்த உலகத்தில் என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு மனத்தில் வருகின்றதோ அந்த பொருள் தேவையான பொருளா, தேவை அறிவான பொருளா, அறிவற்ற பொருளா என்றதை எழுதுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே மாணாக்கர்கள் எல்லோரும் தங்களுடைய சிந்தனையில் வரும் பொருட்களை தங்களுக்கு தெரிந்த பொருளா தெரியாத பொருளா என்று அவர் சொல்லுகின்றார். அது அறிவுக்கு எட்டிய பொருளா எட்டாத பொருளா என்பதுதான் அதனுடைய கேள்வி. அவர்கள் தங்களுடைய சிந்தனையில் வரும் பொருட்களை எல்லாம் எழுதுகின்றார்கள். அதில் கூட அவர்கள் தங்களை ஈடுபடுத்தவில்லை, தானும் ஒன்று அது அந்த பொருட்களில் தானும் ஒன்று என்றதை அவர்கள் ஈடுபடுத்தவில்லை. அந்த ஒரு நிமிட நேர பயிற்சி முடிந்ததும் பேராசிரியர் சொல்கின்றார், சரி நீங்கள் உங்களை பற்றி எழுதாவிட்டாலும் உங்களை எந்த கூடைக்குள் போடுவீர்கள், உங்களுக்கு உங்களை அறிவான அறிவுக்குரிய பொருள் என்று போடுவீர்களா, அறிவற்ற அல்லது உங்களுக்கு விளக்கம் இல்லாத பொருள் என்று போடுவீர்களா என்று கேட்கின்றார். ஆகவே அவர்கள் அந்த நிலையை பார்க்கும்போது அவர்களுக்கு தாங்கள் தங்களை பற்றிய உள்நோக்கு இல்லாவிட்டால் அவர்களுக்கு அதற்குரிய விடையை கொடுக்க முடியாது. அவர்கள் தேவையானவர்களா தேவையற்றவர்களா என்ற விடையை கொடுக்க முடியாது என்று அந்த பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே நாங்கள் இவற்றை வைத்து பார்க்கும்போது நான் யார் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு போகும்போது எங்கு துவங்குகின்றோம் என்றால் வெளிப்பொறிகளில் துவங்குகின்றோம். எங்களுடைய உடலில் பொருத்தப்பட்டிருக்கும் பொறிகளில் துவங்குகின்றோம். ஆகவே அந்த பொறிகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் விடயங்கள் தான் மனதினால் பார்க்கப்படுகின்றது, அதுதான் எங்களுடைய உடலில் நடைபெறுகின்றது. வெளிப்பொறிகள் அறிகின்றன, மனம் அதை எடுக்கின்றது. ஆகவே நான் யார் என்று கேட்கும்போது முதலாவதாக உங்களுக்கு தெரிய வருகின்றது நீங்கள் யார் என்றால் அது மனம் என்று தெரிய வருகின்றது. அதற்கு முதல் இந்த அறி கருவிகளால் நீங்கள் அறிவதுதான் முதலாவது நிலை. அதை சொல்லிப் போவோம். முதல் அறிவு நிலையில் உங்களுக்கு இந்த அறி கருவிகளால் வருபவைதான் நான் என்று தெரிய வருகின்றது. அதன் உள்நோக்கு அதை அறிவது மனம். ஆகவே மனம் நான் என்று வருவது அறி கருவிகளால் வரக்கூடியது ஒன்று. அதற்கு உள்ளே சென்று சரி மனம்தான் நான் என்று பார்க்கும்போது அடுத்ததாக இந்த மனதை பார்ப்பது யார் என்று கேள்வி கேட்டு கொண்டு போகும்போது அங்குதான் அடுத்ததாக உங்களுக்கு கிடைப்பது நான் என்பது. அதாவது நான் என்ற நானே இந்த மனதை பார்க்கின்றேன் என்ற ஒரு நிலையை உங்களால் ஊடுருவி பார்க்க முடியும். ஆகவே இந்த நான் என்ற நிலைக்கு நீங்கள் வந்தவுடன் நான் என்றால் என்ன? உங்களுடைய ஆன்மா அல்லது உயிர். அதற்கு உள்ளேயும் நீங்கள் சென்று பார்த்தால் அந்த உயிருக்குள் இருப்பதுதான் இறைவன். அதுதான் இறுதி நிலை. ஆகவே இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு நீங்கள் போகும்போது உங்களுக்குள்ளேயே அது கடைசியாக பரம்பொருளில்தான் போய் முடிகின்றது. ஆனால் அந்த நிலையை நீங்கள் கேட்டு ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த கேள்வியை கேட்டு ஒவ்வொரு விடயங்களிலும் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு போகும்போது அது செயல்களாக இருக்கலாம், உலகியல் திங்ஸ் பொருட்களாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் இறுதி நிலை பரம்பொருள். ஆகவே அந்த நிலையை நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு ஒவ்வொரு விடயத்திலும் வாழ்க்கையில் நீங்கள் செல்லும் போது நான் யார் என்று கேள்விக்கு உங்களுக்கு பரம்பொருள் தான் என்று தெரிய வருவது போல இந்த பொருட்களை, இந்த மாயா உலகத்தை, மாயா உலகத்தில் இருக்கும் எல்லா பொருட்களையும் உருவாக்கியது இறைதான், அதை நடத்துபவரும் இறைதான் என்பது உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிய வந்தால் மாத்திரம் காணாது, அதை அனுபவத்தாலும் உணர்வாலும் உணர வேண்டும். தெரிந்து விட்டால் அது அறிவு. அதற்கு மேலாக செயல்முறைகளிலும் அதை பார்க்க வேண்டும். அந்த செயல்முறை அனுபவமாக வேண்டும். அந்த அனுபவ முறையிலும் அதை பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் அனுபவப்பட்டு இறுதியாக பார்க்கும் போதுதான் அந்த பரம்பொருள் ஆன்மாவுக்குள் வீற்றிருப்பது உங்களுக்கு தெரியும். ஒரு புத்தகத்தில் படித்து விட்டோ அல்லது இப்படியான சத்சங்கத்தை கேட்டு விட்டோ சரி இறைதான் உள்ளே இருக்கின்றார் என்றால் அது உங்களுடைய உணர்வுக்கு வராது. ஒரு அறிவு நிலையில் வைத்து பார்த்து விட்டு போய்விடலாம். ஆகவே இந்த நான் யார் இந்த விசாரம், ஆத்ம விசாரம் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க செய்யப்பட வேண்டியது, ஒவ்வொரு நிலையிலும் செய்யப்பட வேண்டியது. அப்போதுதான் நீங்கள் உங்களை பற்றிய நிலையை அறியலாம். மற்ற விடயங்கள், நீங்கள் ஈடுபட்டிருக்கிற விடயங்களை கூட மூலத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போதுதான் உங்களோட விருப்பு வெறுப்புகள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையும், பற்றற்ற தன்மை வரும். ஏனென்றால் எல்லாம் நடத்துபவர் பரம்பொருளே என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே அதை அறிவு நிலையில் எடுக்காது, செயல் நிலையில் எடுக்காது, அதற்கு மேலாக சென்று அனுபவ நிலையில் எடுக்க வேண்டும். அது ஒரு கடும் பயிற்சி. ஆகவே கிரியா சாதகர்களாக இருப்ப நாங்கள் இந்த சாதனையில் போகும்போது இந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி கொண்டு போனால் நாங்கள் யார் என்பதை, நான் யார் என்பதை அறிவதற்கு இலகுவாக இருக்கும் என்று அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இன்று சிறிதளவில் விடை கொடுக்கின்றேன். நாங்கள் இதை ஒரு சத்சங்கம் முழுத்தலும் கூட இன்னும் விரிவாக ஆராயலாம் இன்னொரு நேரத்தில். ஆகவே இந்த நான் யார் என்ற ஆத்ம விசாரம் மிகவும் முக்கியமானது. நீங்கள் அந்த முறையை பயன்படுத்தி கேட்டுக்கொண்டு போய் அந்த நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு இப்படியான ஒரு விதிமுறைகள் என்று சொல்லலாம் அல்லது இப்படியான ஒரு தரவுகளை பயன்படுத்தி அந்த பயிற்சியை நீங்கள் பழகலாமே தவிர அது உங்களுடைய சொந்த முயற்சி 100%. நீங்களாகவே தான் நீங்கள் யார் என்று அறியலாமே தவிர உங்களுக்கு ஆசிரியர்களாக இருப்பவர் மூலமாகவோ, குடும்பம் மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ உங்களை பற்றி நீங்கள் அறிய முடியாது. நீங்களாகவே அறிய வேண்டும். அதற்கு பரம்பொருளின் உதவிதான் உங்களுக்கு தேவை. அதை நீங்கள் அவரிடமே கேட்க வேண்டும். அவர் உங்களுடைய ஆன்மாவுக்குள்ளேயே வீற்றிருக்கின்றார். அவரை நாடுவதற்கு உங்களுடைய சாதனை பயிற்சி முக்கியமானது. இது அந்த அன்பருக்குரிய இன்றைய கேள்விக்குரிய பதில். அந்த கேள்வி இந்த சத்சங்கம் துவங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால் வந்தபடியால் இவ்வளவு விடயத்தையும் தான் என்னால் இன்று உங்களுக்கு தர முடிகின்றது. இதை பற்றி விரிவாக இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். இருப்பினும் இந்தளவு விடயங்களும் உங்களை அந்த நிலைக்கு ஆராய்வதற்கு நிச்சயமாக உங்களுக்கு அது உதவி செய்யும். அடுத்ததாக கேள்வி வந்தது இன்னொரு அன்பரிடமிருந்து. நாங்கள் இந்த கிரியா யோகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பலரும் இப்போது இந்த கொரோனா காலம் முடிந்தவுடன் எங்களை பார்த்து, எங்களுடைய குடும்பத்தை பார்த்து, இப்படியான ஒரு அற்புதமான பயிற்சியை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், உங்களுடைய குடும்பத்தில் கொரோனா வந்ததாக நாங்கள் கேள்விப்படவில்லை, ஆனால் நாங்கள் எல்லாம் அதில் அந்த நோய் வந்து அனுபவித்திருக்கின்றோம், ஆகவே இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டிருக்கின்றீர்கள், அதற்கு கேட்டால் கிரியா யோகம் செய்கின்றீர்கள், அது சுவாசத்துடன் சம்பந்தமான யோகம் பிராணயாமம் கொண்டது என்று எல்லாம் சொல்லுகின்றீர்கள் என்று சொன்னீர்கள், ஆகவே அதை பற்றிய சிறிய விளக்கம், கிரியா யோகத்தை பற்றிய விளக்கம் தர முடியுமா என்று தன்னிடம் கேட்டதாகவும், தனக்கு அந்த பயிற்சியை செய்யலாமே தவிர அது விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு தன்னால் முடியாமல் இருக்கின்றது, ஆகவே அதற்கு ஏதாவது விளக்கங்கள் உங்களால் தர முடியுமா, நாங்களும் மற்றவர்களுக்கு நாங்கள் அதை என்ன முறையில் விளங்கப்படுத்தினால் அதை மற்றவர்களும் பயில்வதற்கு அவர்கள் ஊக்கப்படுத்தப்படுவார்கள் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. இதை பல நிலைகளில் விளங்கப்படுத்தலாம், ஆனால் சுருங்கிய நிலையில் விளங்கப்படுத்துவதென்றதை மாத்திரம் என்று விடை கண்டுவிடுகின்றேன். இந்த கிரியா யோகமானது முழுக்க 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 பிராணயாமத்தை முன்வைத்து, சுவாசத்தை முன்வைத்து செயல்படுத்தும் யோகம். இந்த 5 உடல்களுக்கான யோகம், தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆத்ம உடல், இந்த 5 உடலுக்கான யோகம் இது. இதில் சுவாச உடலும் 2வது உடலுறையாக இருக்கின்றது எங்களுடைய பயிற்சியில். ஆகவே எங்களுடைய தேக உடற்பயிற்சியை எடுத்தால் இந்த 3 உடல்களும் அது சம்பந்தப்பட்டிருக்கின்றது. தேக உடலுக்குரிய அபியாசத்தில் தேக உடல், சுவாச உடல், மன உடல், அதாவது எங்களுடைய தேக பயிற்சியை நாங்கள் செய்யும் போது சுவாசத்தை அவதானித்து செய்ய வேண்டும். அந்த சுவாசத்தை அவதானிப்பது மெடிடேஷன் என்று சொல்லுவோம், மன உடலை சார்ந்தது. ஆகவே யாராவது கேட்டால் நீங்கள் சுருக்கமாக நாங்கள் செய்யும் ஆசன பயிற்சிகள் எல்லாம் சுவாசத்தையும் மெடிடேஷன் என்று சொல்லப்படும் தியானத்தையும் சார்ந்தது, அது 3ம் சேர்ந்த பயிற்சி, ஒரே நேரத்தில் நீங்கள் 3 உடலுக்குரிய விடயங்களையும் செய்து நீங்கள் அதில் உங்களுடைய பெறுபேறை எடுத்துக்கொள்ளலாம். தனியாக தேக உடலுக்கான பயிற்சி மாத்திரம் அல்ல, தேக உடலுக்கான பயிற்சியை செய்யும் போது நீங்கள் சுவாசத்துடன் செய்கின்றீர்கள், அதாவது சொன்ன முறைப்படி அந்த சுவாசத்தை சரியான முறைப்படி செய்வதற்கு நீங்கள் அதை கவனம் செலுத்தி செய்கின்றீர்கள், அது தியானத்திற்கு சமனானது. ஆகவே அந்த 1 மணி நேர பயிற்சியில் நீங்கள் இந்த 3ம் செய்கின்றீர்கள், அதுதான் இந்த கிரியா யோகத்தின் ஒரு அற்புதமான நிலை. அதை நீங்கள் சொல்லலாம் அவர்களுக்கு. அதற்கு மேலாக இந்த கிரியா யோகத்தில் 5 உடலுறைக்கும் முழுமையாக இந்த பயிற்சி பாபாஜி வகுத்து கொடுத்திருக்கின்றார். அந்த பயிற்சி மூலம் அதை தீட்சையில் எடுத்து அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். மற்றைய உடல்களுக்கு, சூட்சும உடல், காரண உடல்களுக்கு அதன் மூலம் நீங்கள் செய்வதால் நீங்கள் இந்த உடல் முழுதலுக்கும் 5 உடலுக்குமே கிரியா யோகத்தில் பயிற்சிகள் உண்டு. அதன் மூலம் இறுதியாக நீங்கள் ஆன்ம இடேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு வரலாம். அதற்கு மேலாக சொரூப சமாதி என்ற நிலையும் உண்டு. அது எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் நிலை என்று நீங்கள் அந்த அளவுக்கு ஓரளவு நீங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தால் அவர்களை நீங்கள் ஆர்வப்படுத்தலாம். அதற்கு பிறகு நீங்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கின்றீர்களோ அந்த நாட்டில் இருக்கும் எங்களுடைய சங்க தலைவர்களுடன் நீங்கள் அவர்களை தொடர்பு படுத்துவீர்களாக இருந்தால் அவர்கள் மேலதிக விளக்கங்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அந்த நண்பருக்கு சொல்லுகின்றேன். ஆகவே இன்று வந்த இந்த 2 கேள்விகளுக்கும் இப்போது விடை கண்டிருக்கின்றோம். நான் யார் என்ற கேள்வி மிகவும் நுண்ணியமான கேள்வி, மிகவும் விரிவாக பார்க்க வேண்டிய கேள்வி. முதல் இந்த சிறிய தகவலுடன் உங்களுடைய விடயத்தை தொடங்குங்கள். பின்னர் போகப் போக அதன் விரிவை நாங்கள் ஆழமாக பல உதாரணங்களுடன் மேலும் பார்ப்போம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்விப்பதிவுகளுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவதற்கு அவருடைய உதவியுடன் உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துக்களுடன் நாங்கள் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் முதலாவது அன்பர்கிட்ட நான்யாரன்ற கேள்விக்கு சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சிறப்பான கருத்துக்கள் தரப்பட்டது, சிறப்பாக இருந்தது. ஏற்கனவே நாங்கள் இது தெரிந்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் யார் என்று எல்லா கிரியாசாரரும் சிந்திக்கும் போது அதனுடைய பலன் கூடுதலாக கிடைக்கும் என்பது உண்மை. அதே நேரத்தில் சைவ சித்தாந்த பேராசிரியரின் கருத்துப்படி வெளிப்பொறிகள் தான் கூடுதலாக குறிப்பிடப்படுகின்ற என்றதும் அகப்பொறிகளை தெரிவதில் என்ற கருத்தையும் சொல்லி, அது மாத்திரமல்ல அறிவுக்கு எட்டிய பொருள்கள் அறிவுக்கு எட்டாத பொருள்களை பற்றியும் கூறி வெளிப்படிகளிலிருந்து அறிந்தவற்றைத்தான் மனம் பார்க்கின்றது. மனம் பார்ப்பதுதான் யார் என்பதை பார்த்தல் என்பதும் அதுதான் நான் என்பதும் இறுதியாக பரம்பொருளமிருந்துதான் கேட்க வேண்டும் என்பதையும் கிரியாசாரர்களாகிய நாம் இந்த வழிகளை பின்பற்றி செயற்படுவோமாக என்று கூறிக்கொண்டு, அடுத்து இரண்டாவது அன்பரின் கேள்விக்கு மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அதாவது கிரியாயோக பயிற்சி பற்றிய விளக்கம். கிரியாயோகம் முழுமையாக பிராணாயாமத்துக்குரிய என்பது கருத்தோடு அதை சுருக்கமாக நீங்கள் கூறியவற்றை மறுபக்கம் பார்ப்போமானால், பேச்சை நிறுத்தும் மூச்சை கவனி. பேச்சை நிறுத்தினால் மௌனம், மௌனம்தான் தியானம். அடுத்து மூச்சை கவனி. மூச்சு என்பது சுவாசம், பிராணாயாமம். எனவே அந்த விளக்கங்களும் அதற்குரிய சிறப்பான கருத்துக்களுடன் விளக்கப்பட்டது. இன்றைய சத்சங்கங்கள் இரண்டு முக்கிய அடிப்படை தேவைகளுக்கு சிறந்த சத்சங்கமாக அமைந்தது. கிரியாசாரர்கள் மீண்டும் மீண்டும் தெளிவு பெற்றிருக்கிறார்கள். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, இன்றைய அன்சத் சங்கத்திற்கு உரிய விளக்கங்களை நீங்கள் தரலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
அருமையான சத்சங்கம். புத்தாண்டு முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு சத்சங்கம். நான் யார் என்ற ஒரு கேள்விக்கு நல்ல ஒரு உமானத்தோட உள்ள பதில் கொடுத்தீங்க. அடுத்தது கிரியா யோக செயல்பாடை பத்திய நல்ல ஒரு சிறப்பா ஒரு பதில், நல்ல விஷயம். நான் யார் என்றதுல நல்ல அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. இருந்தாலும் நம்ம வந்து இந்த பக்குவ நிலையில இல்லாதனால மறுபடி மறுபடி அதை ஆராய்ச்சியாவே கூட எடுத்துக்கலாம். அறிவுல கொண்டு போனா ஆன்மீக, நான் சொல்றது ஆராய்ச்சி என்பது ஆன்மீக ஆராய்ச்சி. ஆன்மீக செயல்பாட்டிலேயே கொண்டு போய் அதை பார்த்தோம்னா ஓரளவுக்கு அதுக்கு நமக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கும். தனக்கு தானே என்று சொல்லுவார், தனக்கு தானே என்று சொல்லி மெய்கண்டார் சொல்லுவார். தனக்கு தானே அறிவு நிலைக்கு கொண்டுட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. அந்த வகையில இன்னைக்கு நடந்த சத்தங்கம் அது ஒரு அருமையா இருக்கும். தனக்குத்தானே செயல்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் யாரு என்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். முதல்ல உலகில வாழ்றதுக்கும் நான் யாருன்னு தெரியணும், ஆன்மீகத்துல வாழ்றதுக்கும் நான் யாருன்னு தெரியணும், முக்தி நிலையில நிக்கக்குள்ள கூட நான் யாருன்னு தெரியணும். எல்லா நிலையிலையும் உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சாதான் உங்களுடைய செயல்பாடு என்ன என்றது உங்களுக்கு தெரியும். அது வழியும் தெரியாது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சேர்த்து விடணும். அடியேன் இருக்கிற நிலையில என்ன யாருன்னு இதுவரையுமே தெரியல எனக்கு. ஆனா தெரியறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள அதுல இருந்து ஜெயிச்சுட்டு இருக்கோம், எல்லாரும் அவங்கவுங்க பக்குவத்துல ஜெயிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் அனுபவமும் இருக்கும், ஒவ்வொரு நாள் அனுபவத்துக்கும் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா நம்ம யாருக்கும் மெயின் குறைய ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருக்கக்கூடிய குறை, நாம யாரும் தெரிஞ்சிக்காத ஒரே குறை தான் மனிதர்கிட்ட இருக்கு. வேற எந்த குறையும் பெரிய குறை இல்லை. முதல் குறைய நான் யாருன்னு தெரிஞ்சிக்காத குறை தான். அந்த நான் யாருன்றது ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு மனிதனுடைய பக்குவத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவத்துக்கும் இருக்கும். அதுக்கு ஒரே காரணம் சைவ சித்தாந்தத்தை சொல்லப்படக்கூடிய விஷயம், வினைப்பயனுக்கு ஏற்றபடி அது நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த நான் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மெயினா என்னன்னா, சார் சொன்ன மாதிரி சார் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணும், இதுக்கு நண்பரோ குடும்பத்துல இருக்கிற மனைவியோ இல்ல வெளியில இருக்கிற ஆராய்ச்சியாளரோ அறிவாளர்களோ ஆசிரியர்களோ உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், கொடுத்தாலும் ஒரே மாதிரி அது செயல்பட முடியாது. இதுக்கு இறைவனே உங்களுக்கு கருணை புரிஞ்சாகணும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அதுக்கு நீங்க வந்து நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரு அருள் புரியணும். அதுக்கு சரியான உங்களுக்கு ஒரு விருப்பப்பட்ட விஷயத்துல இருந்து உங்களை நீக்கி வைக்கணும். அவரு நீங்க பல நாள் ஆசைப்பட்ட விஷயத்தை அவரை நீக்கி வைக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டி அதுல இருந்து விளக்கி அந்த அருள் அவருக்கு புரிஞ்சாகும். இது யாருக்கு சாத்தியமா சீக்கிரம் நடக்கும்னா, இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சியில உள்ளவங்களுக்கு இறைவன் பால் நடக்கும். சாதாரண மனிதருக்கு நடக்காது. அப்படி நடந்தாலும் அவங்களுக்கு இதனாலதான் இது நடக்குதுன்னு தெரியாது. அந்த வகையில இறைவன் பாலா நடந்த விஷயமா இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இறைவன் பால் நடந்த விஷயம், நான் யாருன்னு கேள்வி, இறைவன் பால் ஊட்டப்பட்ட ஒரு விஷயம் என்ற மாதிரிதான் இந்த விஷயம். அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் சிறப்பாக இன்னொரு வாட்டி இதை பேசலாம், வாய்ப்பு இருக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி பதில வச்சு பேசலாம். நான் யாரு என்ற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம யாரு, நம்ம உயிரா, இந்த காலா, இந்த கையா, இந்த உலகமா, இல்ல சுத்தி இருக்கிறவங்களான்னு பார்த்தா எல்லாம் ஜீரோவா ஆகி பரம்பொருள் ஒண்ணுதான் நம்மளை வழி நடத்திருக்கு. அந்த வழி நடத்துற விஷயத்துல நம்மள யாரும் தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு விஷயத்த சைவ சித்தாந்தத்துல சொன்னது. அதுதான் அடியேன் ஒரு கருத்தா சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சது எதுவும் கிடையாது, தெரியாததுதான் நிறைய இருக்கு, தெரிஞ்சது கம்மி, தெரியாதது அதிகம். அந்த அடிப்படையில இதை நான் சொல்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை நன்றாக சுருக்கமாக விளக்கியிருந்தீர்கள். அதை வைத்து நாங்கள் சைவ சித்தாந்த சாதகர்களாகவும் கிரியா யோகா சாதகர்களாகவும் இருப்பதால் இன்னும் ஒரே ஒரு விடயத்தை விரிவாக போகாமல் அதை சொல்லி முடிக்கின்றேன். அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இவற்றை அனுபவிக்கின்றோம், ஆனால் சிந்திப்பது தான் குறைவாக இருக்கின்றது. அந்த நிலை அனுபவத்தை நாங்கள் பழைய சத்சங்கங்களிலும் வேறு விதத்தில் பார்த்திருக்கின்றோம். எங்களுக்கு மூன்று நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையில், உலகியலில் இருந்து வாழும் போது. அது முதலாவது நனவு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த மூன்று நிலைகளிலும் இந்த செயல்பாடுகள் நடைபெறுகின்றது. நான் என்ற செயல்பாடு நடைபெறுகின்றது. நனவிலும் நான் இருக்கின்றது, கனவிலும் நான் இருக்கின்றது, ஆழ்ந்த உறக்கத்திலும் நான் இருக்கின்றது. கார்த்திகேயன் ஐயா சொன்ன குறுகிய விளக்கத்திற்குரிய சிறிய விளக்கம். ஆகவே இந்த மூன்று நிலைகளிலும் நான் இருக்கும்போது நனவில் இருக்கும் நான் தான் பொறிகளால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொறிகளால் வருபவற்றை நாங்கள் எடுத்து அறிவு மூலமாக நான் நான் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். கனவு நிலைக்கு போய்விட்டோம் என்றால் அந்த நான் பொறிகள் அல்ல, உள் பொறிகளால் வருகின்றது, வெளிப்பொறிகள் அல்ல. அதுதான் கனவு நான். அதுக்குள் தான் மனம் இருக்கின்றது. வெளியில் இருப்பது பொறி, உள்ளில் இருப்பது மனம். அந்த மனதையும் விட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விட்டீர்கள் என்றால் அது உள்நிலை, அது மனதையும் தாண்டி விட்டது, அதுதான் ஆன்மா. கிரியா யோகத்தில் பாபாஜியின் யந்திரமாக மூன்று சரீரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தூள சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். இந்த மூன்று நிலைகளும் தான் அவை. ஸ்தூல சரீரத்தில் நாங்கள் பொறிகளிலிருந்து இவற்றை பார்க்கின்றோம், சூட்சும சரீரத்தில் மனதிலிருந்து பார்க்கின்றோம், காரண சரீரத்தில் ஆன்மாவிலிருந்து பார்க்கின்றோம், உயிரிலிருந்து. இதுதான் அந்த சூட்சுமம். அதை நாங்கள் உள்நோக்கி போக வேண்டும். அதற்குரிய யோகா தான் கிரியா யோகம். ஆகவே தான் நாங்கள் அந்த ஆன்மா நிலையை அறிந்து அந்த நிலையை அடையும் போதுதான் ஆன்ம ஈடேற்றம் கிடைக்கின்றது என்ற சுருங்கிய கருத்துடன் கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி இன்னொரு நேரம் அதை நாங்கள் விரிவாக பார்ப்போம் நிச்சயமாக என்று சொல்லி, இந்த சத்சங்கத்தை நன்றாக நடத்தி கொண்டிருக்கும் கிரியா பாபாஜிக்கு நன்றி சொல்லி, எங்கள் மூலமாக சாதகர்கள் மூலமாக நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.